சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. சித்தியார் சுபக்கத்திலே பொது அதிகாரத்தை நிறைவு செய்த நிலையிலே 6 சூத்திரங்கள் நிறைவேறி இனி அடுத்தார் போல விளங்கக்கூடிய உண்மை அதிகாரத்தின் முதல் சூத்திரமாக, அதனுடைய முதல் இயலாகிய சாதனையிலே முதல் சூத்திரமாக திகழக்கூடிய 7 சூத்திரத்தை சிந்தித்திருக்கின்றோம். அந்த 7 சூத்திரத்தினுடைய சிந்தனையின் தொடர்ச்சியாக அந்த 7 சூத்திரத்து அதிகரணத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஓர் அதிகாரம் முடிந்து இன்னொரு அதிகாரம் வந்திருக்கின்றோம். ஓர் இயலினை நிறைவு செய்து அடுத்த இயலுக்கு வந்திருக்கின்றோம். ஒரு சூத்திரத்தை நிறைவு செய்து இன்னொரு சூத்திரத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்னும் 6 சூத்திரத்திலிருந்து 7 சூத்திரத்துக்கு வரும்போது இந்த 3 நடந்திருக்கின்றன. ஒரு இயலுக்குள்ளேயே ஒரு சூத்திரத்திலிருந்து இன்னொரு சூத்திரம் போவது என்பது அது ஒரு சூத்திரத்துக்கு அப்புறம் இன்னொரு சூத்திரத்துக்கு வருதல் மாதிரிதான். இங்க வந்து ஒரு அதிகாரம் முடிந்து விட்டது, 6 7 வந்துட்டான். பொது அதிகாரம் முடிந்து உண்மை அதிகாரம், அதே மாதிரி இலக்கண இயல் என்ற இயல் முடிந்து சாதன இயல், அதே போல 6 சூத்திரம் என்ற சூத்திரம் முடிந்து 7 சூத்திரம். ஆகவே இந்த 3 நோக்கியை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் என்று சொல்கின்றோமே, அந்த பொது உண்மை என்ற சொற்கள் சைவ சித்தாந்த சாத்திரங்களிலே என்ன பொருளிலே கையாளப்படுகின்றன என்று எண்ணி பார்த்தோம் என்றால், பொது என்பது இந்த மாதிரி முத்தி குறித்த செய்திகளை விளக்கங்களை சொல்லுவது உண்மை அதிகாரம். இந்த நோக்கிலே பார்த்தோம் என்றால் பொது அதிகாரத்திலே என்ன நாம் பார்த்தோம், முதலில் முப்பொருள்களும் உள்ளன என்று பார்த்தோம். பிரமாண இயலிலே அனுமான பிரமாணம் கூறி முப்பொருள்களும் உள்ளன என்று நிறுவினார். இலக்கண இயலிலே அந்த முப்பொருள்களுக்கும் இயல்புகளை கூறினார். எல்லாம் உயிர்கள் பாசச்சார்போடு இருக்கிற நிலையில் வைத்துதான் இந்த பிரமாணம் இலக்கணம் எல்லாம் கூறப்பட்டுள்ளன. பதிவுண்மையை கூட காணப்படும் உலகத்தை கொண்டு இந்த உலகத்திற்கு கர்த்தா ஒருவன் உளன் என்று சொல்லி உலகம் அங்கே வந்துட்டா பெத்த நிலைதானே. ஆக காணப்படும் உலகத்தை கொண்டு இந்த உலகத்துக்கு கர்த்தாவாக நிமித்த காரணனாக இறைவன் இருக்கின்றான் என்றுதான் நிறுவினார் பதிவு உண்மையை. அதே மாதிரி 2 சூத்திரம் பாச உண்மை, அந்த பாசம் பற்றி பேசுதுன்னா பெத்த நிலைதான். 3 சூத்திரம் பசு உண்மை, அது மாயா இயந்திர தனிமையுள்ள ஆன்மான்னு முதல் நூல் ஆசிரியர் கூறினார். இங்கேயும் உயிரினப்படுவது இந்த உடலின் வேறு உள்ளதான் சொல்லி அங்க உடலோடு வைத்துத்தான் சொன்னார். அது மாதிரி 4, 5, 6 இலக்கணங்கள் கூறும்பொழுதும் பெத்த நிலையை சார வைத்துதான் கூறப்பட்டுள்ளன. பசு இலக்கணம் 4 சூத்திரம் சொல்லும் பொழுது அந்த கரணங்களோடு கூடி ஆன்மா ஐந்தவத்தை அடையும் என்று அந்த பசுவினுடைய பொது இலக்கணம் கூறப்பட்டது. பசுவுக்கு புருடன் என்ற பெயர் அந்த கரணங்களோடு கூடியிருக்கும்போது, கலாதிகளோடு அந்த கரணங்களோடு குடியிருக்கும் போது புருடன் என்ற பெயர், புருடன் ஐந்தவத்தை அடைவான்னு பார்த்தோம். அப்ப பெத்த நிலையில வச்சுதான் சொல்றாரு, 5 பெத்த நிலையில தான். அந்த நிம்மல் ஐந்தவத்தைகளை பற்றி அங்க பேசல, அது உண்மை அதிகாரம் தான். அங்க அந்த பெத்த நிலையில் நாம் அன்றாடம் அடைந்து வருகின்ற ஐந்தவத்தைகள் தான் 4 சூத்திரத்தில் பேசப்பட்டன. 5 சூத்திரத்தில் பாச இலக்கணம், பாசனாலே பெத்த நிலை தான். 6 சூத்திரத்தில் பதி இலக்கணம், அது பதியினுடைய உண்மை இலக்கணம். அப்ப அவன் பாசக்கருவிகளால் அறியப்படான், ஒரு வழியாலும் அறிய முடியாத சூனிய பொருளும் அல்ல, அது பதி இலக்கணம் சொன்னது. ஆகவே அது தனி. மற்றபடி இந்த பொது அதிகாரம்னு பார்த்தால் உயிர்களின் கட்டுநிலையினை பற்றிய விளக்கம் தான் அங்கு அதிகமாக இருக்கும். இந்த உண்மை அதிகாரத்தில் முத்திநிலையை பற்றி சொல்ல தொடங்கி விடுகின்றார். உண்மை அதிகாரத்தில் 7 சூத்திரம் நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்தது, அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உலகத்தையும் பரம்பொருளாகிய சிவத்தையும் அறிந்து அனுபவித்தற்குரிய பொருள் எது என்றால் அந்த பொருள் உயிர் ஆகும். உயிர் தான் உலகத்தை அறிந்து உலகத்தை அனுபவிப்பது. அப்புறம் பக்குவப்பட்ட நிலையில் சிவத்தை அறிந்து சிவத்தை அனுபவிப்பது. அப்போ அந்த உலகத்தை அறிகின்ற உயிர் சிவத்தை அறிவதற்கும் உரியது அப்படின்னு சொல்லி அந்த சிவச்சார்பாகிய முத்தி நிலையை இந்த 7 சூத்திரத்தை தொடங்குகிறார். அப்ப அந்த உண்மை அதிகாரம் முத்திநிலை பற்றி விளக்குவது. அப்ப 7 சூத்திரத்தில் இந்த உயிர் வந்து உலகத்தை அறிவது, அது மட்டுமல்ல சிவத்தையும் அறிவதற்குரியது என்று சொல்லி அந்த உயிருக்கு சிவச்சார்பு என ஒன்று இருக்கிறது என்று அப்படி எடுத்து காட்டுவதன் மூலமாக அந்த சிவச்சார்பாகிய முத்தியை நோக்கி அந்த உயிரை வந்து உயர்த்த தொடங்கிட்டார். அப்ப அங்க முத்திங்கிற பொருள் வந்து தொடங்கியாச்சு இந்த ஏழாம் சூத்திரத்துல. அதனால அந்த ஏழாம் சூத்திரம் உண்மை அதிகாரத்தில் இருக்கு. உண்மை என்பது முத்தியை குறிக்கிறது. அந்த முத்தியை பற்றி விளக்கி கூறக்கூடிய உண்மை அதிகாரத்திலே இந்த ஏழாம் சூத்திரம் இடம்பெற்று விட்டது. அவங்க முத்தியை பற்றி இங்க சொல்லிட்டார். அப்ப நாம இப்ப உலக சார்பில் தான் இருக்கிறோம். உலகத்தை தான் அறிந்து வருகின்றோம், உலகத்தை தான் அனுபவித்து வருகின்றோம். அவர் நிறைய அனுபவம் உடையவர் அப்படின்னு ஒரு பெரியவரை சொன்னாலும் உலக அனுபவம் உடையவர் என்பதுதான் அதுக்கு பொருள். சிவானுபவம் உடையவர் அப்படின்னா அது ஒரு ஞானின்னு அர்த்தம். பொதுவா உலகியல்ல பேசும்போது அனுபவம் நிறைய பெற்றவர்னா இந்த உலக அனுபவங்கள்ல ஏதோ குறிப்பிட்ட சில அனுபவங்களையும் நிறைய பெற்றவர் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆக நாம இப்ப உலக அனுபவத்தில் இருக்கிறோம். நாம் சிவத்தையும் அறிவதற்குரியவர்கள். அந்த சிவத்தை அறிதல் தான் நமக்கு வந்து நன்மை பயப்பது, அந்த சிவச்சார்பு தான் நமக்கு மேலானது என்று சொல்லி அந்த முத்தியை நோக்கி நமக்கு ஒரு விழிப்பை, முத்தி குறித்த ஒரு விழிப்புணர்வினை தருகின்றது. முமுக்ஷுத்துவம் என்று உபநிடதங்களில் சொல்வார்கள். முத்தியின் மீது விருப்பம் கொள்ளுதல், முத்தி அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பம், அந்த நாட்டம் முமுக்ஷுத்துவம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட முமுக்ஷுத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரமாக இந்த ஏழாம் சூத்திரம் திகழ்கின்றது. அதுல நாம பார்த்தோம், இது வந்து அதிகாரம் பற்றிய தொடர்ச்சி இல்லையா. பெத்த நிலை கூறிய பொது அதிகாரம், முத்தி நிலை கூறியது உண்மை அதிகாரம். இந்த ஏழாம் சூத்திரம் எப்படி உண்மை அதிகாரத்தில் இடம்பெற்றிருப்பதற்கு ஏற்ப இது முத்தி நிலையை பற்றி எப்படி சொல்கிறது அப்படிங்கிற சிந்தனையில் இப்ப பார்த்தோம். உயிர் வந்து சிவத்தையும் அறியும் அப்படின்னு சொல்லும் பொழுது பக்குவம் வந்த காலத்தில் உயிர் சிவத்தையும் அறியும்னு சொல்வதன் மூலம் இதுக்கு சிவச்சார்பு காத்திருக்கிறது என்று சொல்லி அந்த முத்தி நிலையை தொடங்கி கொண்டார். இனி நாம இயல்படி பார்த்தோம்னா மேல முப்பொருள்களுக்கும் பிரமாணம் கூறினார், உண்மை கூறினார், பிரமாணம் இயல்ல, இயல்புகளை சொன்னார், இலக்கண இயல்ல. இப்ப அடுத்தால இந்த முப்பொருள்களில் சாதித்து பெறுவதற்குரிய பேச்சினை பெற வேண்டிய பொருள் எது என்ற செய்தியினை சொல்கின்றார். அதுதான் இந்த ஏழாம் சூத்திரம் நேரடியாக சொல்றார். உலகம் சடம், அதனால அது எதையும் அறிந்து அது ஒரு முன்னேற்றம் கண்டு ஒரு பெரிய பெயரை பெறணுங்கிறது இல்லை, அது சடம். சிவம் வந்து எதையும் பெற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் குறைவிலா நிறைவு, எதுவும் ஒரு முயற்சி அவர் செய்து ஒரு பேச்சினை அவர் பெற வேண்டும்ங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அப்போ ஒரு முயற்சியை செய்து ஒரு சிறந்த பேச்சினை பெற வேண்டிய பொருள் எது என்றால் இருப்பன மூன்று பொருள்கள் தான். அவற்றுள் எந்த பொருள், சிவமோ எந்த பெயரையும் பெற வேண்டிய நிலையில் இல்லை, அது குறைவிலா நிறைவு. உலகமோ சடம், அதுவும் எந்த பெயரையும் பெற்று அனுபவிக்கப் போவதில்லை. எனவே இடைப்பட்ட உலகத்திற்கும் சிவத்திற்கும் வேறான பொருளாகி அந்த உயிர் தான். உயிர் யார், நாம தான் உயிர்களாகி நாம் தான் பெறுவதற்குரிய சிறந்த பேச்சினை பெற வேண்டும், அதற்குரிய முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று இந்த ஏழாம் சூத்திரம் அறிவுறுத்துவதன் மூலம் இது வந்து சாதனவியலிலே இருப்பதற்கு ஏற்ற சூத்திரமாக திகழ்கின்றது. சாதனம் என்பது இங்க ரெண்டு பொருள்ல கையாளப்படுது. நாம செய்ய வேண்டிய முயற்சிகள், அதையும் சாதனம்னு சொல்றாங்க. நம்ம செய்யற முயற்சிகளுக்கு துணையாக இருப்பது எதுவோ அதையும் சாதனம்னு சொல்றாங்க. இறைவனுடைய திருவருள் தான் நம்ம முயற்சிகளுக்கு பூரா துணையா இருக்கணும். அது செலுத்தாவிட்டால் நமக்கு நாம எந்த முயற்சி செய்ய முடியாது. உலகியல்ல பேசலாம், முயற்சி செய்ய முயற்சி செய்யும் சொல்லி பேசலாம். செய்ய முடியுதுன்னா அங்க திருவருள் வந்து உள்ள இருந்து செலுத்துகிறது. அதனாலதான் நம்ம வந்து பிரத்யட்சமாக நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய பொருள்களை கூட நம்ம எண்ணி பார்ப்பதில்லையே. எங்கும் காற்று அப்படி வாரி வழங்கியிருக்கின்றார் இறைவன். அதனால நம்ம போற இடங்களெல்லாம் அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டு நம்மால் உயிர் வாழ முடிகின்றது. தாங்குவதற்கு நிலம் இருக்கின்றது இல்லையா, அது நடுங்கும் போதுதானே நம்மளுடைய நிலையை உணவெல்லாம் உணர முடியுது இல்லையா. நிலநடுக்கம் விடுங்க, அது எப்போதாவது வருவது. ஒரு பேருந்து சரியா போகட்டா, அதுல நம்ம நின்று கொண்டு பயணம் செய்தோம் என்றால் நமக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு. எந்த பக்கம் பிடிக்கணும், எந்த கம்பியை பிடிக்கிறதுன்னு வாரம். நம்முடைய சாமர்த்தியத்தில் மட்டும் நாம நின்றுவிட முடியாது. தாங்குகின்ற பொருள் செம்மையா இருக்கணும். இந்த மாதிரி பிரத்யட்சமாக நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய பொருள்களை நாம் எண்ணி பார்ப்பதில்லை. அப்போ உயிர்க்குயிராக இருந்து உணர்த்தும் இறைவனை நாம வந்து எண்ணி பார்ப்பது நமக்கு அறிவு தானே. ஆகவே எல்லாம் நாமளே முயற்சி செய்யணும், நாமளே எல்லாம் சாதிக்கணும்னு பேசுறோம். ஆனால் இங்க சித்தாந்த சாத்திரங்கள் வந்துவிட்டால் திருவருளால் தான் எந்த முயற்சியும் நடக்கும். ஆகவே அந்த திருவருளும் சாதனம், அந்த திருவருள் நெறி நின்று நாம கடைபிடிக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள் செயல்முறைகள் அவையும் சாதனம்னு சொல்லப்படும். ஆக இந்த அதை பற்றிய செய்திகள்லாம் இந்த சாதனவியல் வருவதனால இந்த 7, 8, 9 சூத்திரங்கள் நாம் செய்ய வேண்டிய செயல்முறைகளாகிய சாதனங்கள், அப்போ அதுக்கு உறுதுணையா இருக்கின்ற திருவருளாகிய சாதனம் எல்லாம் இந்த சாதனவியல் சொல்லப்படுது. 7 சூத்திரம் தொடங்கி ஆகவே இந்த 7, 8, 9 சாதனவியல் அந்த இயல் முறை அப்படி அமைஞ்சிருக்கிறது. சூத்திரத்தினுடைய தொடர்ச்சியாக எப்படி இருக்கிறது இந்த 7 சூத்திரம் என்று சொன்னால், 6 சூத்திரத்தில் எந்த பொருள் கருவிகரணங்களால் அறியப்படுமோ அந்த பொருள் எல்லாம் நிலையற்ற பொருள், அசத்து பொருள். எந்த பொருள் வந்து திருவருளால் மட்டுமே அறியத்தக்கதாக இருக்குமோ அந்த பொருள் தான் சத்து பொருள் என்று சொல்லி ஆரம்பித்து, இவ்வாறு அசத்தையும் சத்தையும் வரையறுத்து அறிந்து கொண்ட பொருள் எது, அது அசத்து பொருளா அல்லது சத்து பொருளா என்று ஒரு ஐயம் வரும் ஆறாம் சூத்திரத்தை கேட்பவனுக்கு. ஆறாம் சூத்திரத்தில் சொன்ன செய்தி என்ன, கருவிகரணங்களால் அறியப்படும் பொருள் எல்லாம் அழிவெய்தக்கூடிய அசத்து, மேலான பரஞானத்தால் சிவஞானத்தால் திருவருள் ஞானத்தால் அறியத்தக்க பொருள் எதுவோ அது சத்து என்று சத்தையும் அசத்தையும் வரையறுத்துக்கூடியது ஆறாம் சூத்திரம். அப்ப இந்த ஆறாம் சூத்திரத்தை கேட்பவனுக்கு என்ன ஐயம் வரும், இவ்வாறு அசத்தையும் சத்தையும் வரையறை செய்து அறிந்து கொண்ட பொருள் இருக்கிறதே அது அசத்தா சத்தா என்ன ஐயம் வரும். அந்த ஐயத்துக்கு விடை கூறும் முகமாக இந்த 7 சூத்திரம் அந்த 6 சூத்திரத்தில் கேட்ட துணையாலே எழுந்த ஐயத்திற்கு விடை கூறுகின்ற சூத்திரமாக இருப்பதனால் அது 6 சூத்திரத்தின் தொடர்ச்சி. அந்த 7 சூத்திரம் இருக்கு, இது சூத்திர தொடர்ச்சி. இயல் தொடர்ச்சி எப்படி வருது, முப்பொருள்களுக்கும் இலக்கணம் கூறினார், இதுக்கு முந்தைய இலக்கண இயல்ல. இப்படிப்பட்ட இயல்புடைய பொருள்கள்ல எந்த பொருள் வந்து ஒரு சாதனையை செய்து பெறுவதற்குரிய பெயரை பெறணும் அப்படின்னு அந்த சூத்திரம் உணர்த்தது. அதனால இது இலக்கண இயலுக்கு அப்புறம் சாதனை இயல் இருக்கு. அதிகாரத்தை பார்த்தா பெத்தத்தை சொன்ன பிறகு இந்த உயிர் வந்து சிவச்சார்புக்குரியதுன்னு சொல்லும் போது முத்தியை பத்தி செய்தி ஆரம்பிச்சு உண்மை அதிகாரத்தில் இந்த சூத்திரம் திகழ்கிறது. எனவே உண்மை அதிகாரத்திற்கும் சாதனை இயலுக்கும் பொருத்தமாக திகழக்கூடிய இந்த 7 சூத்திரம் 6 சூத்திரத்தோடும் ஒரு முறையான தொடர்ச்சியோடு அமைந்திருக்கின்றது என்ற செய்திகளை நாம வந்து இதுவரை தெரிந்து கொண்டோம், ஆராய்ந்து தெரிந்து கொண்டோம். இனி நாம வந்து இந்த சூத்திரத்தின் தொடர்ச்சியாக உள்ள அதிகரணத்துக்கு செல்வோம். ஒரே ஒரு அதிகரணம் தான், அப்ப ஒரு அதிகரணம் தான் இருக்கு, அதை முதல் அதிகரணம் தானே சொல்லணும். ஆனால் 3 அதிகரணம் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர், அதெல்லாம் நாம எண்ணி பார்க்கணும். ஏன்னா சூத்திரத்தினுடைய 3 கூறு தான் இங்கு ஆராயப்படுது. 7 சூத்திரம் 3 கூறுகளாக பிரித்துக் கொள்ளப்பட்டது. 7 சூத்திரம் என்ன சொல்றார், சூத்திரத்தின் தொடர்ச்சி வந்து பார்ப்போம், நமக்கு எளிதா விளங்கும். 6 சூத்திரத்தில் அசத்து பொருள் இப்படிப்பட்டது என்ன, அழிவெய்தக்கூடியது. சத்து பொருள் அது அழியாத பொருள், நித்த பொருள், ஆனா அது சிவஞானத்தால் தான் அறிய முடியும் அப்படின்னு சத்தையும் அசத்தையும் பற்றி அறிந்து கொண்ட உடனே, இப்படி அறிந்து கொண்ட பொருள் சத்தோ அல்லது அசத்தோன்னு ஐயம் வந்தது இல்லையா, அதுக்கு விடை கூறுவதுதான் 7 சூத்திரம். எப்படி விடை கூறுகிறது என்றால், சத்தையும் அசத்தையும் அறிந்து கொண்ட பொருள் சத்து தான் என்று ஒரு சாரா சொல்கின்றார்கள். சத்தாகிய சிவமே அசத்தையும் அறியும் தன்னையும் அறியும் என்று சொன்னார்கள். சிவம் வந்து புதிதாக ஒன்றை அறிய வேண்டியதில்லை, எல்லாத்தையும் அறியக்கூடியவர். முற்றறிவு சர்வஞ்ஞத்துவம் சொல்றோம், சர்வஞ்ஞத்துவம் என்பது என்ன, முற்றறிவு. அந்த சர்வஞ்ஞத்துவம் உடைய சிவபெருமான் வந்து புதிதாக ஒன்று அறியணுமா, மேலும் இங்கு அறிதல் என்பது அனுபவத்தின் பொருட்டு அறிதல் என்ற கருத்து இங்கு இருக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அனுபவத்தின் பொருட்டு அறிதல், அனுபவத்தின் பொருட்டு அறிகின்ற பொருள் சத்தாகிய சிவபெரும்பொருள் அல்ல, ஏன்னா அதுக்கு அனுபவம் கிடையாது. அனுபவிக்கும் பொருட்டு அறியும் பொருள் வந்து அது அறிகின்ற முறை எப்படி இருக்கும், அனுபவம் என்பது இல்லாமல் அறிய மட்டும் செய்கின்ற அந்த பொருள் எப்படி அறியும், இந்த வேற்றுமை நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம் சித்தாந்தத்தில் இந்த கருத்து. அனுபவத்தின் பொருட்டு அறியும் பொருள் எப்படி அறியும் என்று சொன்னால், எந்த பொருள் வந்து அனுபவத்தின் பொருட்டு அறியும், அதாவது அனுபவத்தின் பொருட்டு அறிகின்ற பொருள் இருக்க அது அறிகின்ற முறை எப்படி இருக்கும், அது அறிகின்ற லட்சணம், அது அறிகின்ற இயல்பு எப்படி இருக்கும் என்றால், ஒன்றொன்றாக அறியும். எந்த பொருள் ஒவ்வொரு விஷயமாக அறிந்து கொள்கிறதோ, ஒவ்வொரு விஷயமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும் என்ற நிலையில் எந்த பொருள் இருந்து கொண்டு அறிந்து வருகின்ற ஒவ்வொன்றாக அறிந்து வருகின்றதோ அந்த பொருள் தான் அனுபவிக்கும். அறிவதோடு மட்டுமல்லாமல் அறிந்ததனை அனுபவிக்கவும் செய்யும். எல்லா பொருளையும் ஒருங்கே அறியக்கூடிய பேரறிவு கொண்ட பொருள் இருக்க அது எதையும் அனுபவிக்காது, அந்த பொருளுக்கு அனுபவம் என்பது கிடையாது. ஆகவே சிவத்திற்கு அனுபவம் கிடையாது, எல்லாவற்றையும் அறியும். ஏன்னா எல்லா பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களையும் உருவாக்குனது சிவம் தானே, சிவ சங்கல்பத்தினால தான் இந்த பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நானாவித போகங்களும் உருவாகி இருக்கின்றன. ஆன்மாக்களுக்கெல்லாம் அவ்வவற்றின் வினைக்கீடான தனுகரணங்களும் சிவபெருமானுடைய சங்கல்பத்தினால் தான் உருவாகி இருக்கின்றன. ஆகவே அவர் எல்லாவற்றையும் அறிவார், ஒருங்கே அறிவார், ஒன்றொன்றாக அறிய மாட்டார். ஆகவே அப்படிப்பட்ட சிவத்துக்கு என்ன கிடையாது, அனுபவம் கிடையாது. ஒன்றொன்றாக அறிந்து வரும் பொருள் வந்து அனுபவத்துக்குரிய பொருள், அது வந்து அனுபவிக்க செய்யும். அதுதான் இங்க விஷயம், அதை புரிஞ்சுக்கணும். அப்படி நாம அப்படி பார்த்துட்டா சத்தாகிய சிவமே அனைத்தையும் அறியும் என்றால் அது வந்து என்ன செய்யாது, ஒன்றொன்றாக அறியாது, அதனால் ஒருங்கே தான் அறியும். அதனால சிவத்துக்கு அனுபவம் கிடையாது. சிவம் தன்னியல்வில் அறிந்தால் அனைத்தையும் ஒருங்கே அறியும். ஆனா அது மாயா கருவிகளோடு சேர்ந்து அந்தக்கரணங்கள் பொறிகளோடு சேர்ந்து ஒன்றொன்றாக சிவம் அறியும்னு வைத்துக் கொண்டானே அப்படின்னு சொன்னா அந்த கரணங்கள் பொறிகள்லாம் சிவத்தின் முன்னால் முனைத்து நிற்க மாட்டா. எப்படி நமக்கு புரிந்து கொள்ளணும்னா ஒரு ஓமை சொல்றார் ஆசிரியர். எப்படி இந்த இருளானது ஒளியின் சூரிய பிரகாசத்தின் முன்னால் இந்த இருளானது முனைத்து நிற்க முடியாமல் ஒடுங்கி போகின்றதோ அது மாதிரி இந்த கருவிகரணங்கள்லாம் அவன் முன்னால் முனைத்து நிற்க மாட்டா. முனைத்து நின்றால்தான் அந்த கருவிகரணங்கள் வாயிலாக சிவம் எதையும் அறியும் இல்லையா. சரி, அப்போ அசத்தாகிய உலகம் தான் தன்னையும் அறியும் சிவத்தையும் அறியும்னு சொல்லலாமன்னா கிடையாது. அசத்தாகிய உலகம் சடம், அறிகின்ற ஆன்மாவுக்கு இந்த உலகம் வந்து ஒரு கருவியா இருந்து காட்டுமா ஒழிய தான் என்ன செய்யாது, அறியாது. ஏன்னா அது சடம் இல்லையா. காணக்கூடிய கண்ணுக்கு வந்து ஒரு காட்டுகின்ற கருவியாக இருந்து கண்ணாடி காட்டுமா ஒழிய இந்த கண்ணாடி தானாக ஒன்றை காணாது. அதே லட்சணம் தான் கண்ணுக்கும். கண்டு அறியத்தக்க ஆன்மா இருக்கிறது, இந்த கண்ணோடு சார்ந்து இருக்கிறது. ஆகவே கண்டு அறியத்தக்க ஆன்மாவுக்கு தான் ஒரு கருவியாக இருந்து இந்த கண் காட்டுமே ஒழிய இந்த கண்ணாக கண் வந்து தானாக ஒன்றை காணும் அறிவுடையதன்று. அது மாதிரிதான் உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பொறிகளும் கரணங்களும். ஆகையினாலே அசத்தாகிய இந்த பிரபஞ்ச கருவிகள் எது எவையுமே எதையும் அறியாது. சத்தாகிய சிவமோ அனைத்தையும் ஒருங்கே அறியும். எனவே அனுபவத்தின் பொருட்டு ஒன்றொன்றாக அறியாது. எனவே அனுபவத்தின் பொருட்டு அசத்தாகிய பிரபஞ்சத்தை அறிவது எது? அதுபோல் அனுபவத்தின் பொருட்டு பக்குவம் வந்த காலத்திலே அனுபவத்தின் பொருட்டு சத்தாகிய சிவத்தை அறிவது எது என்று சொன்னால் அந்த பொருள் உயிராகும். உயிர் ஆன்மா, சைவ சாதத்தில் ஆன்மான்னு சொன்னா அது வந்து சிவான்மாவை தான் குறிக்கும். பரமான்மான்னா அது பரமான்மா என்றுதான் சொல்வார்கள் உபனிஷத்துகள்ல. இந்த பாஷ்ய எழுதுகிற ஆசிரியர்கள் சிலர் தத்தம் கொள்கைக்கேற்ப ஆன்மான் ஒரு தரத்துல பரமான்மா சிவான்மான்னு தத்தம் கொள்கைக்கேற்ப வியாக்கியானம் செய்து விட்டு விட்டார்கள். ஆனா சித்தாந்த நோக்கில் ஆன்மான்னு சொன்னா அது வந்து சிவான்மாவை தான் குறிக்கும், உயிரைத்தான் குறிக்கும். அது சிவத்தை வந்து பரமான்மா அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனா ஆன்மான்னு சைவ சாஸ்திரங்கள்ல சொல்ல மாட்டார்கள். ஆகவே இங்க வந்து அந்த உயிர் தான் வந்து ரெண்டையும் அறியும் என்று சொன்னார்கள். ஆகவே சத்தாகிய சிவம் எதையும் தன் அனுபவத்தின் பொருட்டு அறியாது என்பதை ஆசிரியர் இந்த சூத்திரத்திலேயே தடைவிடைகளோடு நன்கு விளக்கிவிட்டார். ஆகவே அதை தனி அதிகரணமாக வைத்து மேலும் விளக்க வேண்டிய தேவையில்லை. அசத்தாகிய பிரபஞ்சம் சடம் என்றும் அதுவும் ஒன்றே அறியாது என்றும் நன்கு விளக்கிவிட்டார் சூத்திரத்திலேயே. ஆகவே அந்த இரண்டாம் கூறையும் ஆசிரியர் அதிகரணத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே முதல் கூறு சத்தாகிய சிவம் எதையும் அனுபவத்தின் பொருட்டு அறியாது என்பது இந்த சூத்திரத்தின் முதல் கூறு. முதல் கூறு சூத்திரத்தில் நன்கு விளக்கியாகிவிட்டது. இரண்டாம் கூறு அசத்தாகிய பிரபஞ்சம் சடம் அதுவும் எதையும் அறியாது என்பது அதுவும் சூத்திரத்தில் நன்கு விளக்கியாகிவிட்டது. ஆகவே மூன்றாம் கூறு சூத்திரத்தின் மூன்றாம் கூறு தான் அதிகரணமாக வைத்து விளக்கப்படுகிறது. மூன்றாம் கூறு என்ன? உயிர் தான் அசத்தாகிய பிரபஞ்சத்தையும் அறியும் சத்தாகிய சிவத்தையும் அறியும் என்பதுதான் மூன்றாம் கூறு. இந்த மூன்றாம் கூறு தான் அதிகரணமாக வைக்கப்படுகிறது. அதிகரணமா வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? அதிகரணத்துக்கு கொண்டு போயிட்டுன்னா இந்த கருத்தை சொல்லும் போது இதற்கு மாற்று கருத்துடையோர் தம்முடைய ஐயங்களை ஆட்சேபனைகளை எழுப்புவார்கள் இல்லையா. அவற்றை வந்து தெளிவாக மறுத்து இந்த கருத்து உண்மைதான் என்று நிலைநாட்ட வேண்டும். அதுதான் அதற்கு நிலைக்கடனாக இருக்கின்ற பகுதி தான் எனது அதிகரணம். ஆகவே அந்த அதிகரணம் மூன்றாம் கூறு அந்த அதிகரணத்தை பார்ப்போம். ஆகவே இந்த பாடல் இந்த சூத்திரத்தில் விசேடம் என்னன்னா போன தடவை சிந்திச்சோம், சத்தாகிய சிவமும் அசத்தாகிய உலகத்தை அறியாது. அதாவது தன் அனுபவத்தின் பொருட்டு அறியாது. அறியும், எல்லாம் அதுக்கு தெரியும். சர்வஞத்துவம் முற்றறிதல் குணம் இருக்கு சிவத்துக்கு. இங்க சிவம் வந்து உலகத்தை அறியாதுன்னு என்ன அர்த்தம்? தன் அனுபவத்தின் பொருட்டு அறியாது என்பதுதான் அர்த்தம். ஆன்மாக்களுக்கு உதவுவதற்காக அறியும். இப்போ வந்து எனக்கு இந்த நூலை நான் படிக்கணும், அந்த நூலில் உள்ள விஷயங்களை அறியணும் அப்படின்னா என் பொருட்டு சிவம் வந்து எனக்கு துணை செய்து அறியும். நான் அறியணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு துணை செய்யும். உனக்கு எது எது தேவைன்னு அறிந்தறிந்து கொடுக்கும். நன்றெல்லாம் ஞான சக்தியால் நயந்து அறிவன் நாதன் என்று ஏற்கனவே ஒரு பாடல் அந்த ஆசிரியர் சொல்லியிருக்கின்றார். அது ஞான சக்தியினால உயிர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் அறிவான். ஆனா உயிர்களுக்காக தான் அறியானுடைய தன் பொருட்டு அறியவில்லை. தன் அனுபவத்தின் பொருட்டு சிவம் அறியாது என்பதுதான் இங்க கருத்து. மீள மீள நான் ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை தன்னுடைய அனுபவத்தின் பொருட்டு அறியாது. அசத்தாகிய உலகமும் அது சடமாகினால் அதுவும் சிவத்தை அறியாது. அப்படி அதோட நிறுத்திட்டார் இந்த சூத்திரத்தை. அப்போ உலகத்தையும் சிவத்தையும் எது அறியும்? தானாகவே பெறப்படுகின்றது. ஏன்னா பொருள்கள் மொத்தம் மூன்று தானே, பொருள்கள் மொத்தம் மூன்று தான். அதுல சிவமும் பாசத்தை தன் அனுபவத்தின் பொருட்டு அறியாது சொல்லிட்டாரு. பாசமும் சிவத்தை சடமாக இருக்கின்றபடினாலே பாசமும் சிவத்தை அறியாது முடிச்சுட்டாரு. அப்ப நடுவில் இருக்கிற பசு பொருள் தான் பாசத்தையும் அறியும் சிவத்தையும் அறியும் தானே பெறப்படும். அதனால அவர் சொல்லல சிவமும் பாசத்தை அறியாது பாசமும் சிவத்தை அறியாது அப்படின்னு அதோட முடிச்சுட்டார். அப்ப ரெண்டையும் அறிவது எது? தானே பெறப்படும். மூன்று பேரில் இவ் இருவர் கல்வர் அல்லர் அப்படின்னு விளக்கிட்டா அப்ப எஞ்சியிருப்பவன் தான் கல்வன் என்பது பெறப்படும் அல்லவா? அப்படி ஒரு உதாரணம். அதே மாதிரி பதி பசு பாசம் மூணுல பதியும் பாசத்தை அறியாது பாசமும் பதியை அறியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அப்ப எஞ்சி இருக்கின்ற பசு பொருள் தான் பாசத்தையும் அறியும் சிவத்தையும் அறியும் என்பது பெறப்படுகின்றது. இந்த வழிமுறை பாரிசேட பிரமாணம் என்று சொல்லப்படும். தர்க்க சாஸ்திரத்தில் இதை பாரிசேட பிரமாணம் என்பார்கள். பாரிசேஷம் என்று வடமொழியில் வரலாம். அந்த வேஷத்தை எப்படி வேடம்னு அந்த மாதிரி ஒரு தமிழ் வழக்கு ஏற்ப சொல்றோமோ அந்த மாதிரி பாரிசேடம்னு சொல்றோம். ஒளிவு அளவை என்று தமிழில் மொழிபெயர்த்து வச்சிருந்தார்கள். ஒளிவு என்றால் எஞ்சி இருப்பது, எஞ்சி இருப்பது. ஆகவே அந்த பாரிசேட அளவையால் எஞ்சி இருக்கின்ற அந்த பொருளை மூன்றாம் அதிகரணத்தில் எடுத்துக் கொள்கின்றார். இந்த மூன்றாம் அதிகரணத்தை பார்ப்போம். இது என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், சத்தாகிய சிவத்தையும் அசத்தாகிய பிரபஞ்சத்தையும் அறியக்கூடிய பொருள் ஆன்மா. இந்த ஆன்மா சத்தா அல்லது அசத்தா சொன்னால் இரண்டும் அன்று. இந்த ஆன்மாவை சத்தாகிய சிவம் என்றும் சொல்லிவிடக்கூடாது, அசத்தாகிய பிரபஞ்சம் என்றும் சொல்லக்கூடாது. இரண்டிற்கும் வேறான இயல்புடைய பொருள். இது ரெண்டையும் அறியும் பொழுது அந்தந்த பொருள்களை சார்ந்து அந்தந்த பொருளின் மயமாகவே இருந்து அறியும். அந்த பொருள்களுக்கு வேறாக தனித்து விளங்கி அந்த பொருள்களை அறியாது. இந்த ஆன்மா பிரபஞ்சத்தை அறியும் பொழுது, அசத்தாகிய பிரபஞ்சத்தை இந்த ஆன்மா அறியும் பொழுது அந்த பிரபஞ்சத்தோடு கலந்து அந்த பிரபஞ்ச மயமாகவே விளங்கிதான் அந்த அசத்தாகிய பிரபஞ்சத்தை இந்த ஆன்மா அறியும். அது மாதிரி சத்தாகிய சிவத்தை இந்த ஆன்மா அறியும் பொழுது இல்லையா, தத்துவமசி என்றெல்லாம் சொல்கின்ற அந்த மகாவாக்கிய பொருளுக்கு ஏற்ப அந்த சத்தாகிய சிவமாகவே ஒன்றுபட்டு விளங்கி அந்த சிவமயமாகவே விளங்கிதான் அந்த சிவத்தை அறிந்து அனுபவிக்கும். ஆக உலகத்தை அறிந்து அனுபவிக்கும் போதும் சரி, சிவத்தை அறிந்து அனுபவிக்கும் போதும் சரி, இந்த ஆன்மா இருக்கின்றதே, இந்த ஆன்மாவானது அந்த பொருள்களுக்கு வேறான பொருளாக தனித்த பொருளாக விளங்கி இது அனுபவிக்காது. உலகத்தை அறியும் போதும் உலகமயமாகவே விளங்கி அறிந்து அனுபவிக்கும், சிவத்தை அறியும் போதும் சிவமயமாகவே விளங்கி அறிந்து அனுபவிக்கும். அப்படிப்பட்ட இயல்புடையது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மலரிலே அதனுடைய மனமானது எப்படி தனித்து பிரிந்து விளங்காமல் அந்த மலருக்குள் அடங்கி விளங்குகின்றதோ அதுபோல உலகத்தை அறிவிக்கும் போதும் இந்த ஆன்மா வந்து உலகத்துள் அடங்கி அதன்மயமாக இருந்து அறிந்து அனுபவிக்கும். இந்த ஆன்மா சிவத்தை அறிந்து அனுபவிக்கும் போதும் சிவமயமாக அதனுள் அடங்கி மலரில் மனம் அடங்கி இருப்பது போல் அடங்கி இருந்து அறிந்து அனுபவிக்கும் என்று இந்த பாடல் சொல்கின்றது. இந்த பாடலே நாம் பார்ப்போம். அது அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் தமக்கே உரிய சிறப்பான நடையிலே மிக அருமையாக ஒவ்வொரு வாடலையும் அப்படித்தான் சொல்கின்றார்கள். அதுபோலவே இந்த பாடலையும் சொல்கின்றார்கள். சத்த சத்து அறிவது ஆன்மா, தான் சத்தும் அசத்தும் அன்று, நித்தனாய் சதசத்தாகி நின்றிடும் இரண்டன் பாலும், ஒத்துடன் உதித்து நில்லாது உதியாதும் நின்றிடாது, வைத்திடும் தோற்றம் நாற்றம் மலரினில் வருதல் போலும் என்று சொல்கின்றது. சத்த சத்து அறிவது ஆன்மா, சத்து அசத்து அறிவது ஆன்மா. அதாவது சத் அசத் என்பன அதனுடைய அந்த சொற்கள், உண்மையான சொற்கள், வடமொழி சொற்கள். தமிழ்ல வந்து இத் என்பது மொழியின் இறுதியில் வராது என்பது விதி. தமிழ்ல எந்த ஒரு சொல்லும் இத் அப்படின்னு கடைசியில் முடியக்கூடாது. அப்போ வந்து வடமொழி சொல்லி தமிழ்ல வழங்கும் போது அந்த தமிழ் மரபுக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து வழங்குகின்றோம். அப்ப இத் என்பது மொழி இறுதியில் வரக்கூடாது இல்லையா, சொல்லுக்கு இறுதியில. அப்போ அந்த சத்துன்னு வர முடியக்கூடாதுங்கிறதுனால சத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த சத் வேற, இந்த சத்து வேற என்றெல்லாம் நாம சொன்னா நாம வந்து மொழி மரபுகள் தெரியாதவர்கள் என்ற நிலைக்கு தான் ஆளாக நேரிடும். ஆகவே சத்து அசத்து அறிவது ஆன்மா, தம்முள் உரிமை இல்லாத எப்படி உரை எழுதுறாங்க பாருங்க. நம்ம சிவஞான சுவாமிகள் அதை கடைபிடித்து எழுதினுடைய 16 குருமூர்த்திகள் எங்கேயும் இப்படி உரை பார்க்க முடியாது. உரை எழுதுன சாதாரண விளையாது, எவ்வளவு சிறப்பா எழுதுறாங்க பாருங்க. சூத்திரத்தில் இந்த சொற்கள் இருக்காது, ஆனா அந்த சூத்திரத்தினுடைய உட்கருத்தை உணர்ந்து, ஆசியனுடைய அந்த உட்கருத்தை உணர்ந்து, அந்த திருவுள்ளத்தை உணர்ந்து, அந்த திருவுள்ளத்தில் இருக்கிறத அப்படியே வெளிக்கொணரணும். எவ்வளவு குருபக்தி இருந்தா அப்படி உரை எழுத முடியும். என்ன சொல்றாங்க பாருங்க, தம்முள் உரிமை இல்லாத சத்து அசத்து என்கின்ற அவ்விரண்டினையும் அறிவது ஆன்மாவேயாம். பாட்டு என்ன இருக்கு, சத்து அசத்து அறிவது ஆன்மான் இருக்கு. அப்ப உரை எப்படி எழுதியிருக்கலாம், சத்தையும் அசத்தையும் அறிவது ஆன்மாவாகும். அப்படிதான் உரை எழுதணும். முதல்ல என்ன போட்டாங்க அதுக்கு, தம்முள் உரிமை இல்லாத சத்து அசத்து என்கின்ற அவ்விரண்டினையும் அப்படின்னாங்க. தம்முள் உரிமை இல்லாதன்னு ஒரு தொடர் அங்க சேர்த்துக் கொண்டார்கள். என்ன என்றால், சத்தையும் அசத்தையும் ஆன்மாதான் அறிய முடியும், சத்தும் அசத்தை அறிய முடியாது, அசத்தும் சத்தை அறிய முடியாது. அந்த அறியக்கூடிய உரிமை அவர் ரெண்டுக்கும் கிடையாது. அதைத்தான சூத்திரம் வலியுறுத்தி இருக்கு. அப்ப அந்த சூத்திரம் வலியுறுத்தின கருத்தை உரையாசிரியர் எடுத்து அதுக்கப்புறம் எப்படி வலியுறுத்துறாங்க பாருங்க, தம்முள் உரிமை இல்லாத ஐயா சத்தும் அசத்தை அறிய முடியாது. அதாவது சத்தாகிய சிவமும் அசத்தாகிய உலகத்தை அறிய முடியாது. அறிய முடியாதுன்னு அர்த்தம் அறிந்து அனுபவிக்க முடியாது இல்லையா. அவர் முற்றறிவுடையவர், எல்லாவற்றையும் அறிவார். மீள மீள சொல்கின்றேன், சிவம் உலகத்தை அறிய முடியாதுன்னா அறிந்து அனுபவிக்க முடியாது. ஏன்னா அனுபவங்கிற பண்பு உனக்கு கிடையாது. அதே மாதிரி அசத்தும் சடம், அசத்தாகிய உலகமும் சடம், அதுவும் சித்து சத்தாகிய சிவத்தை அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆகவே சிவமும் உலகமும் ஒன்றை ஒன்று அறிந்து கொள்ளும் உரிமை உடையன அல்ல. சிவமாகிய சத்தும் உலகமாகிய அசத்தும் ஒன்றை ஒன்று அறிந்து அனுபவிக்கும் உரிமை உடையன அல்ல. அதைத்தான் அருமையா சொன்னார், தம்முள் உரிமை இல்லாத சத்து அசத்து இல்லையா. தம்முள் ஒன்றை ஒன்று அறிந்து கொள்வதற்கு உரிமை இல்லாதன்னு அர்த்தம். சத்து அசத்து அவ்விரண்டினையும் அறிவது ஆன்மாவேயாம், உயிரா உயிர்தான் இல்லையா. தான் சத்தும் அசத்தும் அன்று இல்லையா. இப்படி அசத்தாகிய உலகத்தையும் இந்த உயிர் அறிந்து கொள்கிறது, சத்தாகிய சிவத்தையும் பக்குவம் வந்த காலத்திலே அறிந்து கொள்கிறது. இப்படி அறிந்து இரண்டையும் அறிந்து கொள்கின்ற இந்த உயிர் சத்தா அல்லது அசத்தா என்று கேட்டால், தான் சத்தும் அசத்தும் அன்று, அதுதான் சத்து அசத்து என்கின்ற அவ்விரண்டிற்கும் வேறாய், அது சத்தும் அன்று அசத்தும் அன்று. நம்ம எல்லாத்துக்கும் அல்லன்னு சொல்றோம், பன்மைக்கு தான் அல்லன்னு சொல்லணும். அகிரிணையில அதுவும் உயர்தினையில அல்ல சொல்லக்கூடாது. உயர்தினையில நம்ம எல்லாம் திணைப்பா, எல்லாத்துக்கும் நாம அல்லதான். அதுவும் அல்லன்னு சொல்றது கிடையாது, இல்லைன்னு வேற சொல்லிடுறோம். அல்லன்னு சொல்றதுக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கும் வேற்றுமை இருக்கிறது. நம்ம பேச்சு வழக்குல ரொம்ப நாம வந்து மரபுகளை விட்டுட்டதுனால நமக்கு நூல் வழக்கு ரொம்ப சிரமமா தெரியுது சில இடங்கள்ல. இந்த மக்கள் இந்தியர்கள் அல்லர், சீன மக்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்ன சொல்லணும், இந்த மக்கள் இந்தியர்கள் அல்லர், அல்ல சொல்லக்கூடாது. மாடுகளா கூட்டமா இருக்கு, இவை ஆடுகள் அல்ல அங்க சொல்லலாம். மாடுகளா இருக்கு, இதெல்லாம் மாடுகள் இல்லையா, அதனால ஆடுகள் அல்ல சொல்லலாம். மக்களை சொல்லும்போது அல்ல சொல்லக்கூடாது, அல்லர். இது ஒருமையா இருக்கு, ஒருமையில ஒரே ஒரு மாடு நிக்கிறது. அப்ப இது ஆடு, ஆமா இது மாடுதான், ஆடு இல்லன்னா எப்படி சொல்லணும், இது ஆடு அன்று, ஆடு அன்று, ஒருமைனா அந்த அன்று. அது மாதிரி இங்க ஆன்மா ஒருமை, அதனால அந்த ஆன்மாங்கும் போது அது வந்து ஆன்மான்னு சொல்லும் போது அகிரினியா தான் வருது. அது உடம்போடு கூடி மனிதன் அப்படின்னு வரும்போதுதான் உயர்தனின் ஆகுது இல்லையா. ஆன்மான்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இந்த ஆன்மா சத்தும் அன்று அசத்தும் அன்று. அப்போ என்னது இது, சத்தும் அன்று அசத்தும் அன்றுனா அப்ப இது எப்படிப்பட்டது, சிவம் சத்து பொருள் இல்லையா, என்றும் ஒரே தன்மை தாய் விளங்கக்கூடிய சத்து பொருள். உலகமோ தோன்றி ஒடுங்குகின்ற அசத்து பொருள். சரி, இந்த ஆன்மா எப்படிப்பட்ட பொருள், இது உலகம் போல அசத்துமன்று சிவம் போல சத்துமன்று இந்த ஆன்மான்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த ஆன்மா எப்படிப்பட்ட பொருள்.